அன்பின் உறவுகளுக்கு இனிய வணக்கங்கள். தாமதமாக பதிவிடுவதற்கு மன்னிப்பு வேண்டுகிறேன். இன்று தங்களது பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் விழாவை கொண்டாடும் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்று உங்களுக்கான பகுதி ஆடு ஜீவிதம். நான் கனவில் பார்த்திருந்ததை விடவும் அதி அற்புதமான மாயபுரியாக இருந்தது என்னுடைய கல். அன்றைய அரபி உலகம் இப்போதை போல் டிவியிலோ அல்லது சினிமாவிலோ அத்தனை ஒன்றும் பிரபலமாக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கவில்லை. இதற்கு முன்னால் கல்ஃபுக்கு வந்து போனவர்கள் சொன்ன கதைகளை கேட்டுத்தான் அந்த உலகத்தை பற்றி எனக்குள்ளேயே ஒரு கற்பனை வடிவத்தை உருவாக்கி வைத்திருந்தேன். ஆனால் நான் நேரில் கண்ட ரியாதோ என்னை கற்பனையையும் தாண்டி மிக கவர்ச்சியாக இருந்தது. அங்கே நான் பார்த்த ஒவ்வொரு காட்சியுமே எனக்கு புதுமையாக தெரிந்தது. பம்பாய் எனக்கு ஒருவித எதிர்பார்ப்பளித்ததென்றால் ரியாத் எனக்கு அற்புதமே ஊட்டியது. ஆனாலும் என்னால் இந்த அற்புத உலகத்தை நீண்ட நேரம் ஆசிதீர பார்த்து கொண்டிருக்க முடியவில்லை. இமிக்ரேஷன் நடைமுறைகளை முடித்துவிட்டு நாங்கள் அவசர அவசரமாக விமான நிலையத்திற்குள் வெளியே ஓடி வந்தோம். எங்களுக்காக ஸ்பான்சர் காத்திருப்பார் என்று. ஆனால் கொஞ்ச நேரமாக அங்குமிங்குமாக தேடியும் எங்களை கூட்டிக் கொண்டு போக எவருமே வராததால் நாங்கள் சற்றே பதட்டமடைந்தோம். எங்களுடன் வந்தவர்களெல்லாம் நண்பர்கள், உறவினர்கள், ஸ்பான்சர்கள் என்று ஏதோ ஒருவரின் காரில் ஏறி போய்கொண்டே இருந்தார்கள். சிலர் கம்பெனி கார்களில் ஏறி பறந்தார்கள். எங்களை கூட்டிக் கொண்டு போக மட்டும் ஏனோ தெரியவில்லை. யாருமே வரவும் இல்லை. எங்களுடைய ஸ்பான்சர் ரியாத் விமான நிலையத்தில் எங்களுக்காக காத்து கொண்டிருப்பார் என்றுதான் பம்பாய் ஏஜென்சியில் சொல்லியிருந்தார்கள். எங்களுடைய விமானம் ஒரு மணி நேரம் தாமதமாகத்தான் ரியாத் வந்து சேர்ந்தது. அதற்குள் ஏர்போர்ட்டில் காத்திருந்த எங்கள் ஸ்பான்சர் எங்களை காணாமல் திரும்பி போயிருப்பாரோ, இல்லை எங்களை தேடி இந்த ஏர்போர்ட்டுக்குள்ளேயே அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கிறாரோ, ஒன்றுமே தெரியவில்லை. இந்த நெரிசலில் அவர் எங்களை எப்படி கண்டுபிடிப்பார்? பாஸ்போர்ட்டில் இருக்கும் என்னுடைய புகைப்படத்திற்கும் இப்போதைய என்னுடைய உருவத்திற்கும் சம்பந்தமே இருக்காது. அதனால் புகைப்படத்தை பார்த்து எங்களை கண்டுபிடிக்கலாம் என்பதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஒருவேளை அவர் நாங்கள் வரும் விஷயத்தை மறந்து போய்விட்டாரா, அல்லது பம்பாய் ஏஜென்சி அவரிடம் தகவல் தெரிவிக்காமல் விட்டுவிட்டார்களா? பல்வேறு கேள்விகள் நெஞ்சுக்குள். காத்திருப்பு நேரம் அதிகரிப்பதற்கு ஏற்ப கேள்விகளின் எண்ணிக்கையும் அடர்த்தியும் அதிகரித்து வந்தன. ஆண்களும் பெண்களுமாக நூற்றுக்கணக்கான அரபிகள் எங்களை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இப்போது நான் இருப்பது அண்டார்டிகாவில் என்றும் என் கண் முன்னால் நடந்து போய் கொண்டிருப்பது வெள்ளை மற்றும் கருப்பு நிற பெண் குயின்கள் என்றும் ஒரு வேடிக்கையான, அந்த சூழலுக்கு சற்றும் பொருந்தாத ஒரு சிந்தனை என் மனதில் எழுந்து மறைந்தது. அந்த பெண் குயில்களின் முகத்தையே, முகம் பார்க்க முடியாத பெண் குவின்களின் கண்களை நான் ஆர்வம் ததும்ப பார்த்து கொண்டிருந்தேன். நீங்கள் தேடிக்கொண்டிருக்கும் நஜீப் இதோ உங்கள் முன்னால் நிற்கிறான். என் பக்கத்தில் நிற்கும் இந்த நோஞ்சான் பயல்தான் ஹக்கீம். கண்களாலும் பரிதாபமான உடல் பாவனையாலும் அங்கே போய்க் கொண்டிருந்தவர்களிடம் நான் என் கதையை திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் அவர்களில் எவருமே என்னை திரும்பி கூட பார்க்கவில்லை. ஒவ்வொருவரும் அவரவர் அவசரத்திற்குள் ஓடிக்கொண்டிருந்தார்கள். எங்களுடைய காத்திருப்பு முடிவில்லாமல் தொடர்ந்து கொண்டே போனது. இதற்கிடையே மேலும் மேலும் விமானங்கள் வந்து கொண்டு இறங்கிக் கொண்டே இருந்தன. அவற்றிலிருந்து பல நாட்டுக்காரர்கள், பல மொழி பேசுவோர், பல வேடதாரிகள் என்று நூற்றுக்கணக்கானவர்கள் சாரை சாரையாக எங்களை கடந்து போய்கொண்டே இருந்தார்கள். அவர்களில் பலரும் ஏர்போர்ட்டுக்கு வெளியே காத்து கிடந்த பலரக கார்களில் ஏறி மறைந்தார்கள். மக்ரிபு தொழுகைக்கான பாங்கு முழங்கிய போதுதான் நேரம் இருட்டிவிட்டதென்று எங்களுக்கு உரைத்தது. பிரார்த்தனை நேரம் முடிந்த பின்பும் எங்களை தேடி எவரும் வராததால் பார்ப்பதற்கு மலையாளி போலிருந்த ஒரு விமான நிலைய ஊழியரிடம் நான் என் நிலைமையை எடுத்துச் சொன்னேன். அவர் நான் இப்போது வந்துள்ள கம்பெனியின் பெயரை கேட்டார். பம்பாய் ஏஜென்ட்டிடமிருந்து நான் அதை வாங்க மறந்து போயிருந்தேன். அப்படியானால் இங்கே ரியாத்தில் தெரிந்தவர்கள் எவருடைய தொலைபேசி என்னாவது இருக்கிறதா என்று கேட்டார். ரியாத்தில் எனக்கு தெரிந்தவர்கள் யார் இருக்கிறார்கள்? ஆனால் ஆம், அந்த கருவாட்டுக்கார மச்சானின் கம்பெனி முகவரி என்னிடமிருந்தது. ஆனால் அது ரியாத்திலிருந்து வெகு தொலைவில் இருப்பதாக சொல்லி அவர் கவலைப்பட்டார். சரி, வந்தது வந்தாச்சு, இன்னும் கொஞ்ச நேரம் காத்திருந்து பாருங்கள் எப்படியும் உங்கள் அர்பாபு வந்து விடுவார் என்று எங்களுக்கு ஆறுதல் சொல்லிவிட்டு அவர் தம் வேலையை கவனிக்கப் போனார். அறிமுகமில்லாத அந்த மனிதரிடமிருந்துதான் நான் முதன் முதலாக அந்த அரபிச் சொல்லை கேட்டேன். அர்பாபு, அர்பாபு, அர்பாபு. என் மனதுக்குள் அந்த சொல்லை நான் பல தடவை சொல்லி பார்த்தேன். கேட்பதற்கே மிக இனிமையாக இருக்கிறதே. யார் அந்த அர்பாபு? அவர் எப்படி இருப்பார்? என்ன செய்கிறார்? எப்படி இருந்தாலும் அந்த அர்பாபு வந்தால்தான் எங்களால் போக முடியும். ஐயா அர்பாபு, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? வேகமாக வாருங்கள். எத்தனை நேரமாகத்தான் நான் இங்கேயே காத்து கொண்டிருப்பது? வாருங்கள், இந்த இருட்டிலிருந்து எங்களை வெளியே கூட்டிக் கொண்டு போங்கள். 2 மணி நேரத்திற்கும் மேலாகி இருக்க வேண்டும். கையில் கிடைத்த ஒரே வாட்சியும் கலற்றி சசியிடம் கொடுத்து விட்டு வந்திருந்தார். நேரம் என்ன என்று சரியாக கூட எனக்கு தெரியவில்லை. விமான நிலையத்தை சற்று சுற்றி மணி பார்க்கலாம் என்றால் அதற்கும் தைரியம் இல்லை. நாங்கள் ஒரு பக்கம் போக அர்பாபு இந்த பக்கம் வந்துவிட்டால் என்ன செய்வது? விமான நிலையத்திற்கு வெளியே நகரம் இரவுக்குள் பிரகாசிக்க தொடங்கியது. எங்களுக்குள் மெல்லிய நடுக்கம் பரவ ஆரம்பித்தது. அப்போது ஒரு பழைய வண்டி, அது காரா, வேனா, ஜீப்பா இல்லை லாரியா என்று கூட கணிக்க முடியாத அளவுக்கு வினோதமாக இருந்தது. அது பிக்கப் வேன் என்று பின்னால் எப்போதான் தெரிந்து கொண்டேன். வேகமாக வந்து விமான நிலையத்தின் பிரதான வாசலில் கீறி சிற்று நின்றது. நோ பார்க்கிங் என்ற அறிவிப்பு படகை அலட்சியப்படுத்தபடி வண்டியை அங்கே நிறுத்திவிட்டு ஒரு அரபி அதிலிருந்து வெளியே குதித்தான். ஏனோ தெரியவில்லை, அவனை பார்த்ததும் நாங்கள் காத்து கொண்டிருந்த அர்பாபு இவர்தான் என்று எங்கள் உள்ளுணர்வு சொன்னது. அவன் யாரையோ தேடி பொறுமையில்லாமல் அந்த விமான நிலையத்தை சுற்றி சுற்றி வந்தான். எங்களுடைய 4 கண்களும் அவனையே பின்தொடர்ந்தன. அவனும் எங்கள் பக்கம் ஒருமுறை கூட திரும்பி பார்க்கவில்லை. அவனுடைய நடையிலிருந்தே அவன் பொறுமை இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை தொலைவில் நின்றபடியே நாங்கள் யூகித்தோம். அவனிடமே நேரடியாக போய் நீங்கள் தானே எங்களுடைய அர்பாபு என்று கேட்கவும் தயக்கமாக இருந்தது. அப்படியே பேசப்போனாலும் எங்களால் எந்த மொழியில் பேச முடியும்? விமான நிலையத்தை 2-3 தடவை வளம் வந்த அவன் கடைசியாக எங்கள் பக்கம் வந்தான். நாங்களும் தயங்கி தயங்கி அவனை நோக்கி நடந்தோம். அப்துல்லா, என் பக்கம் கையை நீட்டி கேட்டான் அவன். இப்படி ஒரு கரடு முரடான குரலை நான் இதுவரை கேட்டதே இல்லை. இல்லை என்று நான் தலையாட்டினேன். உடனே அவர் ஹக்கீமை பார்த்து அப்துல்லா என்று கேட்டான். அவனும் இல்லை என்று தலையாட்டினான். அதன்பின் அவன் அரபியில் எங்களிடம் வேறு ஏதோ கேட்டான். அதில் கோபம் கலந்திருந்தது என்பதை தவிர வேறொன்றும் எனக்கு புரியவில்லை. எங்களை விட்டுவிட்டு அவன் மீண்டும் விமான நிலையத்தை சுற்றத் தொடங்கினான். எங்களைப் போலவே தனியாக நிற்பவர்களிடமிருந்து வலுக்கட்டாயமாக பாஸ்போர்ட்டை வாங்கி பரிசோதித்தவன் கடைசியாக மீண்டும் எங்களிடமே வந்தான். வந்தவன் என் கையில் இருந்த பாஸ்போர்ட்டை பார்த்து பறித்து பார்த்தான். பின் ஹக்கீமின் பாஸ்போர்ட்டையும் பறித்து கொண்டு எதுவுமே பேசாமல் வேகமாக நடக்க தொடங்கினான். எங்கள் பைகளையும் தூக்கி கொண்டு நாங்கள் அவன் பின்னாலே ஓடினோம். பொதுவாக அரபி என்றால் நல்ல வாசனை மிகுந்த அத்தரும் ஸ்ரீபியும் பூசி கமகமென்று இருப்பார்கள் என்றுதான் கேள்விப்பட்டிருக்கிறேன். விமான நிலையத்தில் எங்களை கடந்து போன அரபிகள் எல்லோரும் அப்படித்தான். ஆளை தூக்கி அடிக்கும் ஏதோ ஒரு நறுமணம் வீசிக்கொண்டிருந்தது. தினந்தோறும் அத்தர் பூசும் அரபியின் மூத்திரத்திலிருந்து புதிய வகை ஸ்ப்ரேக்கள் தயாரிக்கப்படுகின்றன என்று சற்று முன்னால்தான் ஹக்கீமிடம் நான் பரிகாசமாக சொல்லிக் கொண்டிருந்தேன். ஆனால் என்னவென்று தெரியவில்லை. எங்கள் அர்பாவிடமிருந்து நறுமணத்திற்கு பதிலாக ஒரு கெட்ட வீச்சமே வீசிக்கொண்டிருந்தது. இனம் புரியாத ஒரு முறை நாற்றம். அதுபோலவே அங்கு நடமாடிக்கொண்டிருந்த எல்லா அரபிகளுமே நல்ல சுத்தமான ஆடைகளை காட்சியளிக்க எங்கள் அர்பாபுவோ அழுக்கடைந்து கசங்கிய உடையில் இருந்தார். எப்படியானால் என்ன, எனக்கு ஒரு அர்பாபு கிடைத்து விட்டாரே, அது போதும். இப்போது நானும் ஒரு கல்ஃப் மலையாளி ஆகிவிட்டேன். எனக்கும் சொந்தமாக ஒரு அர்பாபு இருக்கிறார். எனது கனவுகளின் பாதுகாவலன் இதோ என் கண் முன்னால் நடந்து கொண்டிருக்கிறார். எனது ஆசையெல்லாம் நிறைவேற்றித் தரும் என் கண்கண்ட தெய்வம் என்னுடைய அர்பாபு. அர்பாபு என்னும் அந்த சொல்லை அப்போது நான் விரும்பியது போல் இந்த உலகில் வேறொரு சொல்லை யாராவது அந்த அளவுக்கு விரும்பியிருப்பார்களா? கத்துக்கொண்டிருங்கள். கதையின் தொடர்ச்சி மீண்டும் அடுத்த வாரம் கேட்கலாம். உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் அன்பு தோழி.